உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். புதுக்காலம் 12 ஞாயிறு. காக்கும் கண்ணையரா கடவுள்.
ஆண்டவர் துணையிருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே,
ஒரு தொலைதூர கிராமத்திற்கு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த கிராமத்திற்கு செல்லும் பாதை குண்டும் குழியுமாக விபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு மிகவும் மோசமாக இருந்தது. ஒரு சில இடங்களில் பேருந்து பெரும் அலைகள் நடுவே தத்தளித்து செல்லும் படகை போன்று சென்று கொண்டிருந்தது. இதனால் பேருந்தில் இருந்தவர்கள் அனைவரும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தனர். ஆனால் அதிலிருந்த ஒரு சிறுவன் மட்டும் எதை குறித்தும் கவலைப்படாமல் அந்த பேருந்து இப்படியும் அப்படியும் சாயும் போதெல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டு வந்தான். அவனது உள்ளத்தில் துளியும் பயமில்லை. அவன் செய்கைகளையெல்லாம் கவனித்துக் கொண்டு வந்த ஒரு முதியவர், "ஏண்டா தம்பி, நாங்களெல்லாம் ஊருக்கு போய் சேருவோமான்னு பயத்தில் இருக்கோம். நீ என்னடானா கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு வர்றியே, உனக்கு உண்மையிலேயே பயம் இல்லையா?" என்று சற்று கோபமாக கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சிரித்து கொண்டே, "நான் ஏன் தாத்தா பயப்படணும்? ஏன்னா இந்த பஸ்ஸை ஓட்டுறதே எங்க அப்பா தானே. நானும் இந்த பஸ்ஸில் இருக்கேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால எப்படியும் நம்ம எல்லாரையும் அவர் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுவாரு. அதனால யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க" என்று சொன்னான். அன்பர்களே, இன்றைய நற்செய்தி இயேசு காற்றையும் கடலையும் அடக்குவது குறித்து எடுத்துரைக்கின்றது. இந்நிகழ்வை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக அதன் பின்புலம் குறித்து நாம் அறிந்து கொண்டால் இந்நிகழ்வை இன்னும் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலும் சரி, ஏனைய பழம்பெரும் இனங்களின் வரலாற்றிலும் சரி, கடல் ஒரு மாபெரும் எதிர்ப்பு சக்தியாகவே பார்க்கப்பட்டது. கடல் சார்ந்த பல்வேறு விலங்குகளும் கடலிலிருந்து உருவாகும் கடல் கொந்தளிப்பு, சுனாமி போன்றவைகளும் மக்களுக்கு பெரும் பேரழிவை விளைவிப்பவையாக கருதப்பட்டது. யூதர்கள் இத்தகைய நம்பிக்கை அதிகம் கொண்டிருந்தார்கள். செங்கடல் பிரிந்ததை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூறலாம். திரும்பி வந்த நீர்த்திரள், தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்திச் சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது என்றும், கடற்கரையில் எகிப்திய செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல்புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர் என்று வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு கடலை குறித்த ஒரு அச்சத்தையும் அவற்றின் மீதான கடவுளின் வல்லமையையும் இஸ்ரேல் மக்கள் கண்டு பயமும் வியப்பும் அடைந்திருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. அது மட்டுமன்றி, இத்தகைய மாபெரும் வலிமை கொண்ட கடலை என்றும் வாழும் கடவுள் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையும் அவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் சீடர்கள் பேரச்சம் கொண்டு, "காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ?" என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். மேலும் இந்த செங்கடல் பிரிதல் நிகழ்விற்கு பிறகு மோசே பாடும் வெற்றி பாடலில், "நீரோ உமது காற்றை வீசச் செய்தீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர்" என்று பாடுகின்றார். மேலும், "சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தரலும், என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தரலும், பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக, படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக என்று தாவீது அரசரும் பாடுவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பின்னணியில் இப்போது நற்செய்தியை உற்று நோக்குவோம். இயேசு காற்றையும் கடலையும் அடக்கும் நிகழ்வை மற்ற உத்தம நற்செய்தியாளர்களான மத்தேயும் லூக்காவும் தருகின்றனர். இவர்கள் இருவரும் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் என்று பதிவு செய்திருந்தாலும், மார்க்கு மட்டும் அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சற்று கூடுதலான செய்தியை தருகின்றார். அவ்வாறே மத்தேயும் லூக்காவும் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் என்று கூறினாலும், மார்க்கு மட்டும் இறையாதே, அமைதியாயிரு என்று கடலை நோக்கி கூறியதாக பதிவு செய்கின்றார். இந்த ஒரு வார்த்தையை நாம் ஆழமாக சிந்திக்கும் போது சீடர்கள் மீது இயேசு கொண்டிருந்த கரிசனையை நம்மால் காண முடிகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு தாய் தன் மகனுடன் நடந்து போகிறார். அப்போது அவனை விட வலியவன் ஒருவன் வந்து அவனின் மகனை ஏதோ ஒரு காரணத்துக்காக மிரட்டுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். உடனே அச்சத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் தனது மகனின் நிலை கண்டு, டேய், சும்மா கத்தாத, கொஞ்சம் அடங்கு, தேவையே இல்லாம ஏன் இப்படி ஆட்டம் போடுற, நான் அவன் கூட இருக்கும்போதே இப்படி சவுண்டு விடுற, பேசாம வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போவியா என்று அந்த வலியவனை நோக்கி ஒரு அதட்டல் போட்டால், பதைபதைத்துக் கொண்டிருந்த அந்த குழந்தையின் மனம் என்ன சொல்லியிருக்கும்? என் அம்மா என்னோடு இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற அசாத்திய துணிச்சல் வரும் இல்லையா? அதே துணிச்சல் சீடர்களுக்கும் வந்தது. ஆனால் ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வியை இயேசு எழுப்பியதாக மூன்று நற்செய்தியாளர்களுமே பதிவிட்டுள்ளனர். அப்படியென்றால் தன்னோடு இத்தனை நாள்களாக உடன் பயணித்தும் கூட அவர்களிடம் நம்பிக்கை குன்றியுள்ளதை இயேசு கடிந்து கொள்வதை பார்க்கின்றோம். இங்கே இயேசு அவர்களிடம் அறவே நம்பிக்கை இல்லை என்று குறிப்பிடவில்லை. மாறாக அந்த நம்பிக்கை குறைந்துள்ளதைத்தான் கண்டிக்கின்றார் என்பதை நம் நினைவில் கொள்வோம். நாம் தொடக்கத்தில் கண்டது போல் மாபெரும் தீய சக்திகள் கடலிலிருந்து செயல்பட்டதாக யூதர்கள் நம்பினர். மேலும் கடலில் வாழும் லவியத்தான் என்ற கொடிய மிருகம் கூட கடலில் இருப்பதாக நம்பப்பட்டது. அதனால்தான் சீடர்கள், போதகரே, சாகப்போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். நமது வாழ்க்கையிலும் கூட பல்வேறு தருணங்களில் அழகையினால் கட்டவிழ்த்து விடப்படும் பல்வேறு சோதனைகளால் நமது இறை நம்பிக்கை என்னும் படகு தத்தளிக்கின்றது. இதனால் நாம் குறைவான நம்பிக்கை கொள்ளும் அல்லது அந்த நம்பிக்கையை கைவிடும் சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். அத்தகைய சூழல்களிலெல்லாம் நம்முடன் இருக்கும் இயேசுவை நோக்கி குரல் எழுப்பி கூப்பிடுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் யோபுவுக்கு அளிக்கப்படும் கடவுளின் வார்த்தைகளில் இதை தெளிவாக காண முடிகின்றது. வாழ்க்கை என்னும் கடலிலே எத்தனை சூறைக்காற்று வீசினாலும், புயல் காற்று புரட்டி போட்டாலும், கடவுள் மீது கொண்ட விசுவாசத்திலும் பிரமாணிக்கத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு யோபு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் எல்லாவற்றையும் இழந்து தனது நண்பர்களால் கைவிடப்பட்ட நிலையிலும் கூட தான் பிறந்த நாளை சபித்தாரே தவிர கடவுளை ஒருபோதும் பழித்துரைக்கவில்லை. அப்படிப்பட்ட விசுவாசம் குன்றாத யோபுவுக்கு கடவுள் வழங்கும் அருள்மொழிகள்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வரும் இறைவார்த்தைகள். கருப்பையை நின்று கடல் உடைப்படுத்து ஓடிய பொழுது அதனை கதைவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி, காரிருளை பொதித்துணியாக்கி, எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி, இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்ற வார்த்தைகளில் கடலை தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் தனது வல்லமை குறித்து உரைக்கின்றார் கடவுள். மேலும், இத்தனை வல்லமையும் ஆற்றலும் கொண்ட நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னுடன் என்றும் இருப்பேன், உன்னை எல்லா தீமைகளிலிருந்தும் தப்புவித்து பெருமைப்படுத்துவேன், எனவே கவலைப்படாதே, என் மீது கொண்டுள்ள இறை நம்பிக்கையில் தொடர்ந்து முன்னேறு என்பதன் அடையாளமாகத்தான் இந்த வார்த்தைகள் அவருக்கு அருளப்படுவதை பார்க்கின்றோம். ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று இயேசு தனது சீடர்களிடம் கூறுவதை பார்க்கும்போது, யோபுவிடம் விளங்கிய நம்பிக்கை இவர்களிடம் இல்லை என்பதை அறிந்து கொள்கின்றோம். மேலும், அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்றே மூன்று நற்செய்தியாளர்களும் கூறுவதை கண்டோம் அல்லவா? அப்படியென்றால் அவர் தூங்கும் கடவுளா அல்லது தூங்கா கடவுளா? நம் கடவுள் தூங்கும் கடவுள் அல்ல, அவர் தூங்கா கடவுள். பச்சிளங்குழந்தையுடன் இருக்கும் தாய் இரவெல்லாம் கண் விழித்து அதனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டதால் அவர் சற்று உறங்குவது போல் தெரிந்தாலும் அவள் உள்ளூர உறங்குவதில்லை. தன் குழந்தைக்கு எந்த நேரத்தில் என்ன நிகழுமோ என்ற எண்ணத்தில் அவள் விழிகள் மூடியிருந்தாலும் இதயம் எப்போதும் விழித்து கொண்டுதான் இருக்கும். காதலன் காதலி விடயத்திலும் இதுதானே நிகழும். நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது என்று இனிமிமிகு பாடலின் வார்த்தைகளில் காதலி தன் காதலனுக்காக காத்திருப்பது போல கண்ணையரா கடவுளும் நம்மை காக்க காத்திருக்கிறார் என்பதை உணர்வோம். இதனைத்தான், அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார், இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை என்று கூறும் தாவீது, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார், பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது, ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார், நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் என்றும் உரைக்கின்றார். அன்பர்களே, இயேசு காற்றையும் கடலையும் அடக்கும் நிகழ்ச்சி முதல் நூற்றாண்டு திருவையில் கிறிஸ்தவ மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகியிருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தருவதற்காக மார்க்கு இப்பகுதியை கொடுத்திருக்க வேண்டும் என்று விவிலிய அறிஞர்களும் கருதுகின்றனர். மேலும் திருஅவை என்னும் இந்த மாபெரும் கப்பல் இயேசுவின் தலைமையில் எத்தகைய எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அது மனம் தளராது துணிவுடன் தொடர்ந்து பயணிக்கும் என்ற இறை நம்பிக்கையை கிறிஸ்தவ மக்களின் மனங்களில் வளர்த்தது என்றும் விவிலிய அறிஞர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ, இவை யாவும் கடவுளின் செயலே, அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார், உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார், அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் கூறும் கருத்துக்கள் நமது சிந்தனைகளுக்கு வளம் சேர்க்கின்றன. இங்கே ஒப்புரவாக்கும் திருப்பணி என்பது நம்பிக்கையற்று உடைந்து போன உள்ளங்களில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதை குறிக்கின்றது. ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, நமது வாழ்வின் எத்தகைய சூழலிலும் கடவுள் நம்மை கரம்பிடித்து நடத்துவார் என்ற நம்பிக்கையில் இவ்வுலகம் என்னும் கடலில் நம்பிக்கை என்னும் படகை கொண்டு நமது பயணத்தை தொடர்வோம். அதற்கான அருளை இந்நாளில் இறைவன் நம்மீது பொழியட்டும். காக்கும் கண்ணையரா கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். சிங்கப்பூர் நாட்டின் புதிய அரசு தலைவர் தர்மன் சண்முகரத்னம் அவர்கள் June 22 சனிக்கிழமை அன்று திருத்தந்தையை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். இவ்வாண்டு செப்டம்பர் மாத துவக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் ஆசிய பயணத்தில் சிங்கப்பூர் நாட்டிற்கும் திருப்பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் இடம்பெற்றிருக்கும் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் இப்பயணம் குறித்தும் விவாதித்தனர். தன் உயர்மட்ட அதிகாரிகள் குழுவோடு வத்திக்கான் வந்திருந்த சிங்கப்பூர் அதிபர் சண்முகரத்னம் அவர்கள் திருத்தந்தையை சந்தித்தபின் திருப்பிடச் செயலர் பியத்ரோ பரோலின் மற்றும் திருப்பிட வெளியுறவுத்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளையும் சந்தித்து உரையாடினார். சிங்கப்பூரில் திரு அவையின் பணி, சமூகத்தில் அதன் இடம் மற்றும் இடம்பெறவிருக்கும் திருத்தந்தையின் திருப்பயணம் போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டன. யாழ்ப்பாண தமிழ் வம்சாவளியைச் சார்ந்த சண்முகரத்னம் அவர்கள் சிங்கப்பூரின் 9வது அரசுத் தலைவராக கடந்த ஆண்டு, அதாவது 2023 ஆண்டு செப்டம்பர் 14 பதவியில் உள்ளார்.
ரோமையில் சென்டேசிமுஸ் அன்னூஸ் ப்ரோ போந்திஃபிச்சே அறக்கட்டளை சார்பாக செயற்கை நுண்ணறிவு உருவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப கருத்தியல் மனித இனத்தின் நல்வாழ்வு, இயற்கையின் பராமரிப்பு மற்றும் அமைதியான உலகத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்ற தலைப்பில் நடைபெற்ற உலகளாவிய மாநாட்டில் பங்கேற்றவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் சந்தித்து உரையாற்றினார். தனது உரையில் பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்வில் செயற்கை நுண்ணறிவு வியத்தகு முறையில் ஆதிக்கம் செலுத்தி வருவதால் இக்கருத்து கவனத்துக்குரிய ஒன்றாகும் என்றும், இது நம் வாழ்க்கை தரம், தனிப்பட்ட மற்றும் உலகளாவிய உறவு, அதன் உறுதித்தன்மை போன்றவற்றில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறினார் திருத்தந்தை. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பிய திருத்தந்தை அவர்கள், இது மனிதகுலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதா, தனிநபர்களின் நல்வாழ்வையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியையும் மேம்படுத்த உதவுகிறதா, அல்லது தொழில்நுட்ப மேம்பாட்டில் ஒரு சிலரின் கைகளில் குவிந்துள்ள ஆற்றலை அதிகப்படுத்த உதவுகின்றதா என்ற கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க முயல வேண்டும் என்றார்.
வாழ்வை தேர்ந்து கொள்வோம் என்ற தலைப்பில் ரோம் நகரில் June 22 சனிக்கிழமையன்று நடத்தப்படும் வாழ்வுக்கு ஆதரவான தேசிய ஊர்வலத்திற்கு வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். கருவில் உருவானது முதல் இயற்கை மரணம் வரை உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அர்ப்பணத்துடன் வெளிப்படையாக சாட்சியம் வழங்கும் இந்த குழுவிற்கு தன் நன்றியை வெளியிடுவதாக தன் செய்தியில் தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மனித வாழ்வை பாதுகாப்பதில் எவ்வித விட்டுக் கொடுத்தலும் இடம்பெறக்கூடாது எனவும், எவ்வித எதிர்ப்பு வந்தாலும் மனித மாண்பை காப்பதில் துணிவுடன் செயல்பட வேண்டும் எனவும் அதில் ஊக்கமளித்துள்ளார். வாழ்வு மற்றும் அதனை வரவேற்கும் குடும்பத்தின் அழகிற்கு சான்று பகர்வர்களாக போர், அடிமைத்தனம் மற்றும் மக்களை வியாபாரப் பொருட்களாக நடத்தும் நிலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நினைவில் கொண்டவர்களாக, கருவில் வளரும் குழந்தை முதல் துயருறும் முதியோர் வரை பலவீனமானவர்களை பயனற்றது என தூக்கி எறியும் மனநிலையை வெறுத்து ஒதுக்குவோம் எனவும் தன் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இச்சனிக்கிழமையன்று ரோம் நகரில் நடத்தப்பட்ட வாழ்வுக்கு ஆதரவான தேசிய ஊர்வலத்தில் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கலந்து கொண்டன. வாழ்வுக்கு ஆதரவான 130 நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் இணைந்து நடத்தும் இந்த பேரணியில் இத்தாலி முழுவதும் இருந்து குடும்பங்கள் பேருந்துகளில் வந்து கலந்து கொண்டன.
கடவுளின் வழிகளையும் அவர் வகுத்த நேரத்தையும் நம்புபவர்களாக நாம் பொறுமை காப்போம் என June 22 சனிக்கிழமையன்று ட்விட்டர் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். நாம் கவலைகளிலும் ஊக்கமிழத்தல்களிலும் நம்மை இழந்து விடாமல் நம் பாதையை மீண்டும் கண்டுகொண்டு நம் கனவுகளுக்கு புத்துயிரூட்ட உதவும் வண்ணம் இறைவன் தன் வாக்குறுதிகளுக்கு எப்போதும் பிரமாணிக்கமாக இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்வோம் என தன் ட்விட்டர் செய்தியில் மேலும் கூறியுள்ளார் திருத்தந்தை. கடவுளின் வழிகளிலும் நேரத்திலும் நம்பிக்கை கொண்டு பொறுமை காக்கும் நாம் நம் துயரிலும் ஊக்கமிழப்பிலும் சோர்ந்துவிடாதபடிக்கு நம் பாதைகளையும் கனவுகளையும் உயிரூட்ட இறைவன் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்பதை நினைவில் கொள்வோம் என திருத்தந்தையின் சனிக்கிழமை ட்விட்டர் செய்தி உரைக்கிறது.
பங்களாதேஷ் நாட்டின் வடகிழக்கு பகுதியின் பெருவெள்ளத்தால் 7,72,000 குழந்தைகள் உட்பட 20,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் எனும் ஐநாவின் குழந்தைகளுக்கான அவசரகால நிதி அமைப்பு அறிவித்துள்ளது. தண்ணீர் மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் நீரில் மூழ்குதல், சத்துணவின்மை போன்றவைகளால் உயிரிழப்பு, நீர் தொடர்புடைய தொற்று நோய்களுக்கு உள்ளாதல், இடம்பெயரும் துயரங்கள், முகாம்களில் தவறாக நடத்தப்படல் போன்றவைகளுக்கு குழந்தைகள் உள்ளாவதாக யுனிசெஃபின் அறிக்கை தெரிவிக்கின்றது. பங்களாதேஷ் அரசின் ஒத்துழைப்புடன் 5 மேலாக 100,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு நீர் விநியோகத்தை மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் தேவையான அவசர உதவிகளை வழங்க முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் கூறுகின்றது இந்த ஐநா அமைப்பு. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செய்யும் அடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.